ஓம் சாந்தி. ஜனவரி 27 2026 காலை. முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். இல்லாதுவிட்டால் மாயை உங்களை கடனாளி ஆக்கிவிடுவாள். உங்களின் கண்கள் உங்களை பெருமளவில் ஏமாற்றுகின்றன, எனவே அவற்றை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் மாயையால் பாவ செயல்கள் செய்ய வைக்கப்படுகின்றனர்? எந்த குழந்தைகள் யக்ஞத்தில் தடைகளாக உள்ளனர்? பதில்: சுய அகங்காரம் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மாயையால் பல பாவ செயல்கள் செய்ய வைக்கப்படுகின்றனர். அத்தகைய அகங்காரத்தை கொண்டிருப்பவர்கள் முரளியை கற்கவேனும் மாட்டார்கள். அவர்களை அத்தகைய தவறுகள் செய்ய வைப்பதன் மூலம் மாயை அவர்களை அறைந்து ஒரு சதத்திற்கும் பெருமதி அற்றவர்கள் ஆக்குகின்றாள். அரட்டை அடைத்து தங்கள் புத்தியில் குப்பைகளை கொண்டிருப்பவர்கள் யக்ஞத்திற்கு தடைகளாகின்றனர். அவை மிகவும் தீய பழக்கங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக அந்த ஒருவரே தந்தையும் ஆசிரியரும் பரமகுருவும் என்ற எண்ணத்துடன் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகி பின்னர் அந்த தூய உலகிற்கு செல்வீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் தூய உலகிலிருந்தே கீழிறங்கி வந்தீர்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முதலில் நீங்கள் சத்தோபிரதானமாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து சென்றீர்கள். நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் மற்ற அனைத்திலிருந்தும் விலகி இருப்பதுடன் ஷிவ் பாபாவின் நினைவில் இருப்பதனால் சிவ பூமி தொலைவில் இல்லை என்பதையும் இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவை நினைவு செய்யாதுவிட்டால் சிவ பூமி வெகு தொலைவிலேயே இருக்கும். பின்னர் தண்டனை அனுபவிக்க நேரிடுவதுடன் நீங்கள் மிகவும் தூரத்திற்கு சென்று விடுகின்றீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுப்பதில்லை. முதலில் நீங்கள் உங்களின் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களில் தூய்மையாக வேண்டும் என அவர் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இக்கண்களே உங்களை அதிக அளவில் ஏமாற்றுகின்றன. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். டிரான்ஸும் யோகமும் ஒன்றிலிருந்து ஒன்று முற்றிலும் வேறுபட்டவை என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். யோகம் என்றால் நினைவாகும். நீங்கள் திறந்த கண்களுடன் நினைவு செய்யலாம். யோகம் என டிரான்ஸ் அழைக்கப்படுவதில்லை. ஒருவர் டிரான்ஸில் செல்லும் பொழுது அது ஞானம் என்றோ யோகம் என்றோ அழைக்கப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்பவர்களை மாயை அதிகளவில் தாக்குகின்றாள். எனவே நீங்கள் அதனை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவு மிகவும் ஒழுங்குமுறைப்படி இருக்க வேண்டும். நீங்கள் சட்டத்திற்கு முரணான செயல்கள் எதையாவது செய்தால் மாயை உங்களை கீழே வீழ்த்தி விடுவாள். நீங்கள் டிரான்ஸ் பற்றிய எந்த ஆசையையும் ஒருபொழுதும் கொண்டிருக்க கூடாது. ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவராகுங்கள். நீங்கள் எந்த ஆசையையும் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் கேட்காமலே தந்தை உங்களின் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றார். ஆனால் நீங்கள் அவரது வழிகாட்டல்களை பின்பற்றினால் மாத்திரமே அது சாத்தியம். நீங்கள் அவரது வழிகாட்டல்களுக்கு கீழ்ப்படியாமல் தவறான பாதையை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்தினுள் வீழ்வது சாத்தியமாகும். பெரிய முதலை யானையை விழுங்கியதாக பாடப்படுகிறது. பலருக்கு ஞானத்தை கொடுத்தவர்களும் போக் படைத்தவர்களும் இன்று இங்கே இல்லை. அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாததால் சென்று முழுமையாக மாயைக்கு உரியவர்கள் ஆகினார்கள். தேவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் அசுரர்கள் ஆகினர். இதனாலேயே நீங்கள் இப்பாதையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்களே உங்களை கட்டுப்படுத்த வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கின்றார். ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். அசுர கட்டளைகளை பின்பற்றியதாலேயே நீங்கள் கீழிறங்கும் நிலைக்கு சென்றீர்கள். அதிஉயர்ந்த நிலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது என்ன நிலையை அடைந்து விட்டீர்கள் என பாருங்கள். நீங்கள் அடிமட்டத்தை அடைந்து விட்டீர்கள். இப்பொழுதும் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் கவனக்குறைவாக இருந்தால் உங்களின் அந்தஸ்து அழிக்கப்படும். பாபா நேற்றும் விளங்கப்படுத்தினார். நீங்கள் ஸ்ரீமத் இல்லாமல் எதையாவது செய்யும் பொழுது பெருமளவு அவசேவை செய்யப்படுகிறது. நீங்கள் ஸ்ரீமத் இல்லாமல் எதையாவது செய்தால் தொடர்ந்தும் வீழ்வீர்கள். ஆரம்பத்தில் இருந்தே பாபா தாய்மாரை கருவிகளாக்கியுள்ளார். ஏனெனில் தாய்மாருக்கே கலசம் கொடுக்கப்பட்டுள்ளது. தாய்மாருக்கு வந்தனங்கள் என பாடப்படுகிறது. பாபா தாய்மாரின் செயற்குழு ஒன்றை உருவாக்கி அனைத்தையும் அவர்களிடம் கையளித்தார். புதல்விகள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். பொதுவாக ஆண்களே கடனாளிகள் ஆகின்றனர். எனவே தாய்மார் மீதே தந்தை கலசத்தை வைக்கின்றார். இந்த ஞானத்தின் பாதையில் தாய்மார் கூட கடனாளிகள் ஆகின்றனர். பல்கோடி மடங்கு பாக்கியசாலிகள் ஆக வேண்டியவர்கள் கூட மாயையால் தோற்கடிக்கப்பட்டு கடனாளிகள் ஆகக்கூடும். இங்கு ஆண்கள் பெண்கள் இரு சாராரும் கடனாளிகள் ஆகலாம். வெளியில் ஆண்களே கடனாளிகள் ஆகின்றனர். இங்கு எத்தனை பேர் தோற்கடிக்கப்பட்டு விட்டு சென்று விட்டார்கள் என பாருங்கள். அவர்கள் கடனாளிகள் ஆகிவிட்டதையே இது குறிக்கின்றது. பாரத மக்கள் முழுமையாக கடனாளிகள் ஆகிவிட்டனர் என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தாங்கள் எவ்வாறு இருந்தார்கள் எனவும் எங்கிருந்து முழுமையாக விழுந்தார்கள் எனவும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இங்கும் அவர்கள் மேலேறும் பொழுது ஸ்ரீமத்தை மறந்து தங்களின் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதால் கடனாளிகள் ஆகின்றனர். எனவே அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? வெளியில் அவர்கள் கடனாளாகி பின்னர் 5 அல்லது 7 வருடங்களின் பின்னர் மீண்டும் செயற்பட ஆரம்பிக்கின்றனர். இங்கு அவர்கள் 84 பிறவிகளுக்கு கடனாளிகள் ஆகுவதால் அவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. அவர்கள் தொடர்ந்தும் கடனாளிகள் ஆகின்றனர். மகாரதிகள் பலரும் பலரையும் ஈடேற்றினர். எனினும் அவர்களே இன்று இங்கே இல்லை. அவர்கள் கடனாளிகள் ஆகிவிட்டனர். இங்கு அந்தஸ்து மிக உயர்வானது. இருந்த பொழுதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாதுவிட்டால் அதி உச்சியிலிருந்து கீழே விழுந்து விடுவீர்கள். மாயை முழுமையாகவே உங்களை விழுங்கி விடுகின்றாள். குழந்தைகளாகிய நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிர்வாக குழுக்களை உருவாக்குவதாலோ உங்களின் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதாலோ எதையும் அடைய முடியாது. உங்களின் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணையுங்கள். இவ்வாறு செய்வதனால் நீங்கள் சத்துவப்பிரதானம் ஆகுவீர்கள். தந்தைக்கு சொந்தமாகிய பின்னர் நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரது ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் முற்றிலுமாக விழுந்து விடுவீர்கள். பின்னர் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். தொடர்பு துண்டிக்கப்பட்டால் மாயை ஏன் உங்களை அதிகளவில் தொந்தரவு செய்கின்றாள் என உங்களையே நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் தந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். வேறு எவ்வாறு உங்கள் மின்கலம் சக்தியூட்டப்பட முடியும்? நீங்கள் பாவ செயல்கள் செய்யும் பொழுது உங்களின் மின்கலம் சக்தி இழக்கின்றது. நீங்கள் மேலே ஏறும் பொழுது வீழ்ந்து விடுகின்றீர்கள். அத்தகைய பலர் இருப்பதை பாபா அறிவார். ஆரம்பத்தில் பலர் வந்து பாபாவிற்கு சொந்தமாகினர். அவர்கள் பட்டிக்கு வந்தனர். எனினும் இன்று அவர்கள் எங்கே? அவர்கள் பழைய உலகை நினைத்ததால் வீழ்ந்து விட்டனர். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது உங்களை எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க தூண்டுகின்றேன். உங்களின் இதயத்தை இப்பழைய தூய்மையற்ற உலகில் பற்று வைக்க அனுமதிக்காதீர்கள். உங்களின் இதயத்தை சொர்க்கத்துடன் இணைத்து விடுங்கள். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆக விரும்பினால் ஏதாவது முயற்சி செய்தாக வேண்டும். உங்களின் புத்தியின் யோகம் ஒரே ஒரு தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருங்கள். நீங்கள் பழைய உலகை மறப்பது நல்லது. எவ்வாறாயினும் நீங்கள் எதை நினைவு செய்ய வேண்டும்? அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் ஆகும். நடக்கும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் இயன்றவரை தந்தையை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற சந்தோஷம் நிறைந்த சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். இது மிக இலகுவானது. நீங்கள் இந்த இரு அறிவுறுத்தல்களையும் மீறி எதிர் திசையில் செல்வீர்களாயின் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு இங்கு வந்திருக்கின்றீர்கள். இது திரும்பிச் செல்ல வேண்டிய பயணம் என்பதனால் அனைவரும் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என நீங்கள் அவர்களுக்கு கூறுகின்றீர்கள். உலக வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன என்றால் சொர்க்கம் நரகமாகின்றது, பின்னர் அந்த நரகம் மீண்டும் சொர்க்கமாகின்றது என்று அர்த்தமாகும். இச்சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. உங்களை சுயதர்ஷ்ண சக்கரதாரிகளாக இங்கு அமர்ந்திருக்குமாறு தந்தை கூறியுள்ளார். இந்நினைவில் அமர்ந்திருங்கள். நாங்கள் பல முறை இந்த சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம். நாங்கள் சுயதர்ஷ்ண சக்கரதாரிகள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை தேவர்கள் ஆகின்றோம். உலகிலுள்ள எவருமே இந்த ரகசியத்தை அறிய மாட்டார்கள். தேவர்கள் இந்த ஞானத்தை கேட்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தூய்மையாக உள்ளனர். சங்கு ஊதுவதற்கு அவர்களிடம் அத்தகைய ஞானம் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தூய்மையாக இருப்பதனால் இதற்கான அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருவரும் சேர்ந்து நான்கு கரங்களை உடைய உருவம் ஆகும் பொழுதே அந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இன்று தேவர்கள் ஆகினாலும் நாளையே நீங்கள் வீழ்ந்து விடுவதனால் உங்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. மாயை உங்களை விழச் செய்கின்றாள். தந்தை உங்களை தேவர்கள் ஆக்குகின்றார். மாயையோ உங்களை அசுரர்கள் ஆக்குகின்றாள். மாயை உங்களை பல வழிகளில் பரீட்சிக்கின்றாள். தந்தை அனைத்தையும் விளங்கப்படுத்தும் பொழுதே நீங்கள் உங்களின் ஸ்திதியிலிருந்து உண்மையிலேயே வீழ்ந்து விட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்கள். ஆதரவற்ற அப்பாவி ஆத்மாக்கள் பலர் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தில் தாங்கள் பெற்றது அனைத்தையும் சேமித்து வைத்தனர். அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் சில சமயங்களில் மாயையால் தோற்கடிக்கப்படுகின்றனர். நீங்கள் ஒருமுறை ஷிவ் பாபாவிற்கு சொந்தமாகிவிட்டால் ஏன் அவரை மறக்கின்றீர்கள்? நினைவு யாத்திரையே இதில் பிரதான விஷயம். யோகம் செய்வதால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாக முடியும். இந்த ஞானத்துடன் கூடவே தூய்மையும் தேவைப்படுகிறது. நீங்கள் அழைத்தீர்கள், பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், அப்பொழுதே நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் தூய்மையாகி உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு நினைவு யாத்திரை உள்ளது. இங்கிருந்து விலகி சென்றவர்களும் சிறிதளவு ஞானத்தை கேட்டிருப்பதனால் நிச்சயமாக சிவபூமிக்கு செல்வார்கள். அவர்களின் அந்தஸ்து எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். அவர்கள் தந்தையை ஒரு முறையே நினைவு செய்திருந்தாலும் கூட சொர்க்கத்திற்கு செல்வார்கள், ஆனால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறமாட்டார்கள். சொர்க்கம் என்ற பெயரை கேட்டு வெறுமனே சந்தோஷப்படாதீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்த பின்னர் சில சதங்கள் பெருமதியான அந்தஸ்தை பெறுவதில் சந்தோஷம் அடையக்கூடாது. அது சொர்க்கமாக இருந்தாலும் அந்தஸ்தில் பல்வேறு மட்டங்கள் உள்ளன. நீங்கள் ஒரு வேலைக்காரர் அல்லது சுத்தம் செய்பவர் என்ற உணர்வு இருக்கவே செய்யும். இறுதியில் நீங்கள் எவ்வாறு ஆகுவீர்கள் என்ற காட்சியை பெறுவீர்கள். நான் இந்த நிலைமையை அடைவதற்கு என்ன பாவங்கள் செய்தேன்? நான் ஏன் ஒரு சக்கரவர்த்தினி ஆகவில்லை? நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் பல் கோடீஸ்வரர் ஆகலாம். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாதுவிட்டால் உங்களால் பல் கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஆலயங்களில் தேவர்கள் தாமரை சின்னத்துடன் காண்பிக்கப்பட்டுள்ளனர். வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்தஸ்தில் அதிக வேறுபாடு உள்ளது. இப்பொழுதும் கூட அந்தஸ்தில் எத்தனை மட்டங்கள் உள்ளன என பாருங்கள். அவர்களிடம் பெருமளவு பகட்டு காணப்படுகிறது. அவை அனைத்தும் தற்காலிக சந்தோஷமே. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்காக உங்கள் கைகளை உயர்த்துகின்றீர்கள். எனவே நிச்சயமாக அதற்காக முயற்சி செய்யப்பட வேண்டும். தங்களின் கைகளை உயர்த்திய சிலர் கூட இப்பொழுது இங்கு இல்லை. பின்னர் மற்றவர்கள் கேட்கின்றனர், இவர்களா தேவர்களாக போகின்றார்கள்? முயற்சி செய்கையில் அவர்களின் கதை முடிந்து விட்டது. உங்களின் கையை உயர்த்துவதும் பலருக்கு விளங்கப்படுத்துவதும் இலகுவானது. எவ்வாறாயினும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது சில மகாரத்திகளும் கூட காணாமல் போய்விடுகின்றனர். மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் நேரத்தில் அவர்கள் தங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அகநோக்கு உடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எவ்வாறு? பாபா எங்களின் தந்தையும் எங்களின் ஆசிரியரும் எங்களின் குருவும் ஆவார். நாங்கள் எங்களின் இனிய வீட்டிற்கு செல்கின்றோம். உங்களுக்குள் இந்த ஞானம் முழுவதும் இருக்க வேண்டும். தந்தையிடம் இந்த ஞானம் யோகம் இரண்டும் உள்ளன. நீங்களும் இந்த இரண்டையும் கொண்டிருக்க வேண்டும். ஷிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அது ஞானமும் அத்துடன் நினைவும் ஆகும். இந்த ஞானம் யோகம் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தை மறந்து ஷிவ் பாபாவின் நினைவில் மாத்திரம் இருக்க வேண்டும் என நினைக்காதீர்கள். தந்தை உங்களுக்கு யோகம் கற்பிக்கும் போது அவர் இந்த ஞானத்தை மறக்கின்றாரா? இந்த ஞானம் முழுவதும் அவரில் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த ஞானம் இருக்க வேண்டும். நீங்கள் அதை கற்க வேண்டும். நான் என்ன செயல்களை செய்தாலும் என்னை பார்ப்பவர்களும் அதையே செய்வார்கள். நான் முரளியை கற்காது விட்டால் மற்றவர்களும் அதை கற்க மாட்டார்கள். நான் சீரழிவிற்கு சென்றால் மற்றவர்களும் அதையே செய்வதனால் மற்றவர்களை விழச் செய்வதில் நான் ஒரு கருவியாகின்றேன். பல குழந்தைகள் முரளியை கற்காமல் பொய்யான அகங்காரத்தை கொண்டுள்ளனர். மாயை விரைவாக அவர்களை தாக்குகின்றாள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் அவசியம். இல்லாதுவிட்டால் ஏதோ ஒரு பாவ செயல் செய்யப்படுகிறது. பல குழந்தைகள் பல தவறுகளை செய்கின்றார்கள். பின்னர் அனைத்துமே அழிக்கப்படுகின்றன. நீங்கள் தவறுகள் செய்யும் பொழுது மாயை உங்களை அறைந்து ஒரு சதத்திற்கும் பெருமதி அற்றவர்கள் ஆக்குகின்றாள். இதற்கு பெருமளவு புரிந்துணர்வு தேவை. நீங்கள் அகங்காரம் உடையவராகும் பொழுது மாயை உங்களை பல பாவ செயல்களை செய்ய வைக்கின்றாள். நீங்கள் ஒரு குழுவை உருவாக்கும் பொழுது ஓரிரு பெண்கள் நிச்சயமாக தலைமை வகிக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைகளுடன் அனைத்தும் செய்து முடிக்கப்பட முடியும். கலசம் லக்ஷ்மிக்கே வழங்கப்பட்டுள்ளது. அமிர்தம் வழங்கப்பட்ட பொழுது அதை பருகுவதற்காக அசுரர்களும் கூட வந்ததாக நினைவு கூறப்படுகிறது. யக்ஞத்திற்கு தடைகள் விளைவிப்பவர்களும் உள்ளனர். பல்வேறு தடைகளை உருவாக்குபவர்களும் உள்ளனர். நாள் முழுவதும் அரட்டை அடிப்பவையே அவர்களின் புத்திகளில் இருக்கும். அது மிகவும் தீங்கானது. நடப்பவை அனைத்தையும் தந்தைக்கு முறையிடுங்கள். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே உங்களை சீர்திருத்த முடியும். நீங்கள் சட்டத்தை உங்களின் கைகளில் எடுக்கக்கூடாது. தந்தையின் நினைவிலிருந்து அனைவருக்கும் அவரது அறிமுகத்தை கொடுங்கள். அப்பொழுதே உங்களால் அவர்களை போன்று லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக முடியும். மாயை மிகவும் பலசாலி. அவள் எவரையும் விட்டு வைப்பதில்லை. எப்பொழுதும் உங்களின் செய்தியை தந்தைக்கு எழுதுங்கள். தொடர்ந்தும் அவரிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுங்கள். நீங்கள் எப்படியோ அனைத்திற்கும் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். பாபா குறித்த ஒரு நபரை பற்றி எதையாவது விளங்கப்படுத்துவதனால் அவர் அந்தர்யாமி, அதாவது ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருப்பதை அறிவார் என குழந்தைகளாகிய நீங்கள் நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், இல்லை, நான் உங்களுக்கு இந்த ஞானத்தையே கற்பிக்கின்றேன். இதில் அந்தர்யாமியாக இருத்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆம், நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொருவரிலும் இருக்கின்ற ஆத்மா எனது குழந்தையாவார். தந்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளேயே இருக்கின்றார் என்றில்லை. மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். தந்தை கூறுகின்றார், ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா என்றும் அவர் தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றார் என்றும் நான் அறிவேன். இவை அத்தகைய இலகுவான விஷயங்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் அதை மறந்து கடவுள் சர்வ வியாபி என கூறுகிறார்கள். இந்த ஒரு தவற்றினாலேயே அனைவரும் அதிக அளவில் வீழ்ந்து விட்டனர். உங்களை உலக அதிபதிகள் ஆக்குபவரை நீங்கள் அவதூறு செய்கின்றீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், பாரதத்தில் அதர்மம் உச்சக்கட்டத்தில் உள்ள பொழுதே நான் வருகின்றேன். தந்தை இங்கு வந்துவிட்டார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞான கடலை மிக நன்றாக கடைய வேண்டும். இந்த ஞானத்தை மிக நன்றாக கடைவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்பொழுதே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்த முடியும். இதில் பணம் என்ற கேள்வி இல்லை. எவரும் பட்டினியால் இறந்துவிட மாட்டார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையிடமிருந்து சேமிப்பதற்கு ஏற்ப உங்களின் பாக்கியத்தை உருவாக்குகின்றீர்கள். இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் பின்னர் விருப்பமின்மை என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். விருப்பமின்மை என்றால் அனைத்தையும் மறப்பதாகும். நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை விட்டு நீங்குகின்றேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்களை நீங்கள் மிகவும் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் ஒருபொழுதும் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஒருபொழுதும் எந்த சட்டத்தையும் மீறாதீர்கள். இரண்டு, அகநோக்கு உடையவராகி உங்களின் புத்தியை ஒரே ஒரு தந்தையுடன் இணையுங்கள். தூய்மையற்ற இப்பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். நீங்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து மற்றவர்களும் அதையே செய்வார்கள் என்பதை உங்களின் புத்தியில் வைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஞான கருத்துக்களை மீட்டல் செய்வதனால் தீர்வுகளின் சுரூபங்களாகவும் துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற இடத்தின் சக்கரவர்த்திகளாகவும் ஆகுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் நாட்குறிப்பேட்டிலும் உங்கள் புத்தியிலும் உள்ள இந்த ஞான கருத்துக்களை மீட்டல் செய்து அவற்றை உங்கள் நடைமுறை அனுபவமாக ஆக்குங்கள். அப்பொழுது உங்களால் எவ்வகையான பிரச்சனைக்கும் இலகுவில் தீர்வை காண முடியும். என்றுமே வீணான எண்ணங்கள் என்னும் சுத்தியலால் பிரச்சனைகள் என்னும் பாறையை உடைப்பதற்கு முயற்சிப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நாடகம் என்னும் வார்த்தையின் விழிப்புணர்வு மூலம் உயரே பாய்ந்து முன்னேறி செல்லுங்கள். இப்பழைய சமஸ்காரங்கள் பின்னர் உங்கள் வேலையாட்களாகும். ஆனால் நீங்கள் முதலில் உங்களுடைய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற ஓர் சக்கரவர்த்தி ஆக வேண்டும். ஸ்லோகம், அனைவருக்கும் மரியாதையை கொடுப்பதே மரியாதையை பெறுவதாகும். அவ்யக்த இஷாரா, இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பந்தன வாழ்வை அனுபவம் செய்வதனால் மட்டுமே நீங்கள் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும். ஆகவே சத்யுகத்தில் பந்தன வாழ்வு என்னும் கேள்வியே இல்லை. அங்கே நீங்கள் உங்களுடைய வெகுமதியின் நிலையில் மட்டுமே இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவம் செய்கின்ற முக்தி தாமத்தின் முக்தியை உங்களால் அனுபவம் செய்ய இயலாதிருக்கும். ஆகவே இந்த சங்கம யுகத்திலேயே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியும். இப்பொழுது உங்கள் ஆஸ்திக்கான உரிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டதனால் இப்பொழுது அதனை உங்கள் வாழ்வில் கிரகித்து அதன் மூலம் நன்மையை பெறுங்கள். ஓம் சாந்தி.